2019 ஆம் ஆண்டு ஜனவரி மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுதியுள்ள அப்பாவும் தென்னை மரங்களும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். வருஷா வருஷம் கண்ணோரத்தில் லேசா ஈரத்தையும் கொடுக்கும் நாள்தான் இன்னைக்கு. வருஷா வருஷம் கண்ணோரத்தில் லேசா ஈரத்தையும் கொடுக்கும் நாள்தான் இன்னைக்கு. அப்பாவோட உள்ளங்கை தலை கோதி தடவி கொடுக்கிற மாதிரி ஒரு சிலிர்ப்பு இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள். கிராமத்தில் ஒரு சொல்லலை உண்டு, ஒரு சொலவடை உண்டு, அப்பஞ்செத்ததும் புன்னகை மழையில்லாத குணம் மாதிரி. அப்பஞ்செத்ததும் புள்ளேக மழையில்லாத குளம் மாதிரி. நிஜம்தான், அரவணைக்கவும் ஆள் இல்லை, அள்ளிக்கவும் சனமில்லை. பிள்ளையை பெத்தா கண்ணீரும் தென்னையை வச்சா இழையிலும்னு சொல்லுவாங்களே, எங்கப்பனுக்கு நான் முதல் ரகம். சிறு வயசில் அவரோட வண்டி மாற்றி சாட்டக்கயிறு வண்டி அவரோட வண்டி மாற்றி சாட்டக்கயிறு சிறு வயசில் அவரோட வண்டி மாற்றி சாட்டக்கயிறு என் முதுகில் கோடு போடாத நாளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த இசக்கி பயலோட சேர்த்து நீர்கோழி பிடிக்க போனாம்பான்னு அந்த நேரத்தில் வந்து வைப்பான் எங்கள் அண்ணன். அந்த நேரத்தில் வத்த வைப்பான் எங்கள் அண்ணன். யமகாதகம், என்னதான் அடித்தாலும் ராத்திரியில் சின்னவன் சாப்பிட்டு படுத்தானான்னு கேட்டு வைப்பாரு. இல்லைன்னு பதில் வந்தா, இல்லை ராசா, எந்திரிலேன்னு எழுப்பி சாப்பிட வச்சுட்டு பிள்ளையை இப்படி போட்டு அடிச்சிட்டேனேன்னு தேங்காய் எண்ணெயை தடவி விட்டு புலம்புற பாசக்கார பாமரந்தான் எங்க அப்பா. வருஷா வருஷம் கண்ணோரத்தில் லேசா ஈரத்தையும் கொடுக்கும் நாள் தான் இன்னைக்கு. அப்பாவோட உள்ளங்கை தலை கோதி தடவி கொடுக்கற மாதிரி ஒரு சிலிர்ப்பு இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள். கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு, அப்பஞ்செத்ததும் புன்னகை மழையில்லா அப்பஞ்செத்தும் புள்ளேக மழையில்லா குளம் மாதிரி. நிஜம்தான், அரவணைக்கவும் ஆள் இல்லை, அள்ளிக்கவும் சனம் இல்லை. பிள்ளையை பெத்தா கண்ணீரும் தென்னையை வச்சா இளநீரும்னு சொல்லுவாங்களே, எங்கள் அப்பனுக்கு நான் முதல் ரகம். சிறு வயசில் அவரோட வண்டி மாட்டி சாட்டக்கயிறு என் முதுகில் கோடு போடாத நாளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த இசக்கி பயலோடு சேர்ந்து நீர்கோழி பிடிக்க போனாம்பான்னு அந்த நேரத்தில் வத்த வைப்பான் எங்கள் அண்ணன். யமகாதகம், என்னதான் அடித்தாலும் ராத்திரியில் சின்னவன் சாப்பிட்டு படுத்தானான்னு கேட்டு வைப்பாரு. இல்லைன்னு பதில் வந்தா, இல்லை ராசா, எந்திரிலேன்னு எழுப்பி சாப்பிட வச்சுட்டு பிள்ளையை இப்படி போட்டு அடிச்சிட்டேனேன்னு தேங்காய் எண்ணெயை தடவி விட்டு புலம்பும் பாசக்கார பாமரந்தான் எங்கள் அப்பா. நினைவு தெரிஞ்சு அவருக்கு விவசாயம்தான் தொழில், வேலை, சொத்து, அடையாளம் எல்லாமே. தென்னை மரம் ஏறுறதுல இருந்து வாழைக்கு உரம் வைக்கிற வரைக்கும் மனுஷன் மம்பட்டி தூக்குச்சட்டியோடு தெரியாத நாளே இல்லை. எங்கள் தோப்பில் இருக்கும் அத்தனை மரத்துக்கிட்டேயும் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயம் உண்டு. சின்ன வயசில் நான்லாம் அவரோட தோப்புக்கு போவேன். தென்னைக்கு மழையை மாற்றி வெட்டும்போது கிணத்து தண்ணியில் தான் ஊறிக்கிட்டு இருப்பேன். கண்ணெல்லாம் செவந்து ஆட்டம் போட்டு குதிச்சு கிடந்து சிநேகிதனுவளை தண்ணியில் தள்ளி விட்டு விளையாண்டு களைக்கும் போது வந்து லேய்னு ஒரு அதட்டல்ல மொத்த பேரையும் அடக்கிட்டு போயிடுவார். புதுசா தோப்புல தென்னங்கன்று நடும்போது என்னை இல்லைன்னா எப்போவாச்சும் அண்ணனை கூப்பிட்டு கைதொட்டு வைக்க சொல்லுவாரு. தென்னை மரங்களை பற்றி அவர்களுக்கு அத்தனை விஷயமும் அத்துப்படி. மழைக்காலத்தில் இடி விழுந்து எரிஞ்சு போன ஒரு தென்னை மரத்து தடியை மாமரத்து கிளையில கட்டி வச்சிருந்தார். 3வது நாளில் அந்த தோப்புல வெள்ளை முகமூடி மாதிரி ஆந்த ரெண்டு அலையுது. எப்போய்
ஆந்தை கடிக்காதான்னு கேட்டதுக்கு இந்த ஆந்தேக அழிஞ்சு போற விளிம்பில் இருந்த பறவை ஒன்றும் செய்யாது, பூச்சிகளை தின்னுடும்னார். திடீரென்று ஒரு நாள் தோப்புக்குள்ளே குழி வெட்ட தொடங்குவார். எதுக்குப்பான்னு கேட்டா, மழைக்காலம் வருதில்ல, தேக்கி வச்சுட்டா பொடி புறவு உதவும் பாரு, தேக்கி வச்சுக்கிட்டா புறவு உதவும் பாரு. ஒரு மண்ணும் புதியாட்டியும் கூட ஒத்தாசை வேலை செய்வேன். கீத்து கொட்டகை பக்கம் இருந்த பெரிய தொட்டில் புழு மீன் செதில் எல்லாம் போட்டு உரம் தயாரிப்பார். தோப்பு வேலை மட்டும் இல்லை, நெல்லில இருந்து புல்லு வரைக்கும், மாடுல இருந்து ஆடு வரைக்கும், கீரையில இருந்து கீத்து கொட்டாய் போடுற வரைக்கும் அவருக்கு தெரியாத சமாச்சாரம் எங்க கிராமத்தில் குறைவு. மன்னனை விளக்கு வெளிச்சம்தான் எங்க வீட்டுக்கு. படிப்பில் நானும் அண்ணனும் சுமார் தான். அப்பாவும் 8ஆம் கிளாஸ். ஆனா டிராக்டர் கம்பெனிக்காரங்க எங்க ஊருக்கு வந்தப்போ இங்கிலீஷ்ல பேசினது செல்லப்பாதான்னு ஊரே இன்னைக்கும் சொல்லும். அப்பாவோட புத்தகங்களே அவரோடு இருக்கும் வரைக்கும் நான் தொட்டதே இல்லை. ஒவ்வொன்றும் கிலோ கணம் பெறும். புள்ள வளர்க்க செல்லப்பாவுக்கு சொல்லியா கொடுக்கணும்னு ஊரே மிச்சம். நாங்களும் நல்ல விதமாகத்தான் வளர்ந்தோம். ஆனாலும் எங்க கிழவி நான் பிறந்ததும் மண்டையை பார்த்து, எலே செல்லப்பா, இளையது ரெட்டச்சுழில வீட்டில் அடங்காதுன்னு சொல்லியிருக்கா. அவ வெத்தலைக்கரை படித்த வாய் முகூர்த்தம் அப்படித்தான் அமைஞ்சிடுச்சு. பண்ணாத சேட்டை கிடையாது. சின்ன வயசுல பையன்மாருங்கூட கட்டி உருண்டு வீட்டில் அடி வாங்கினவன் ஏழாப்புல ரத்த காயத்தோட வீட்டில் கொண்டு போய் விட்டுச்சு. வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னுட்டு எங்கள் அண்ணன் களிமண் எடுத்து தடவி விட்டான். வலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்க வீட்டிலே சொல்லிட்டேன். விளக்கமாறு ஒன்று புதுசாக வாங்க வேண்டியதா போச்சு. நாங்களும் அப்படி இப்படின்னு ட்ரௌசர் பள்ளிக்கூடத்தை தாண்டி சைக்கிளில் மேட்டு பள்ளிக்கூடம் போடுற அளவு வளர்ந்துட்டோம். அது வரைக்கும் வாழ்க்கைக்கான அச்சாணி எதுனே தெரியாமல் தெரிஞ்ச பசங்களாகவே இருந்துட்டோம். அப்போதான் ஒரு நாள் தென்னையில் ஏறும்போது குழவி கொட்டி கை வழுவி கீழே விழுந்து அப்பாருக்கு மூட்டு விரையிடுச்சு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடினோம். நம்ம புத்தூர் வைத்தியர் தான் ஆறே நாளில் ஜல்லுன்னு எந்திரிச்சு நிற்க வச்சிருவாரே, இதுக்கே கலங்குதியன்னு அவர் எங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு பிறகுதான் ஊரில் நிலைமை மாற ஆரம்பிச்சது. காளை மாடு வச்சுருந்தவனெல்லாம் மாட்டை மேய்க்க கேரளக்காரனுக்கு விற்றுட்டு டிராக்டர் வாங்க ஆரம்பித்தாங்க. எருக்குழி எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஊருக்குள்ளே பால் வத்தி போச்சு. மகசூல் அதிகம் தருது, உரமேத்துறோம்னு லாரி லாரி பொட்டாசியத்தையும் யூரியாவையும் கொட்டுனாங்க. தென்னை விவசாயிக்கு நெல்லை பற்றி தெரியாதுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. பச்சை கருது பால் பழுக்கும் போதே எப்போ அறுவடைன்னு நாள் குறிப்பார் எங்கள் ஐயா. களை எடுக்க மிஷினு வந்துச்சுன்னு வேடிக்கை பார்க்க ஊரே கூடினாங்க. எங்க ஐயா நடக்க முடியாட்டியும் படுத்து கிடந்தே பொறுமினாரு. கேட்க ஆள் இல்லை. இந்த மிஷின் எல்லாம் வந்து வயிற்றுல நாளைக்கு அடிக்க போகுதுன்னு ஒரு சிறுக்கிக்கும் தெரியாம தான் போயிடுச்சு. உழுறதுக்கு மிஷினு, உரம் போட மிஷினு, மருந்தடிக்க மிஷினு, களை எடுக்க களத்துல நெல்லடிக்க விட்டா காது குத்தா ஆடு விட்டான்னு மிஷினை கொண்டாந்துருவானுங்க. இந்த மாடு கண்ணெல்லாம் எங்க போய் முட்டிக்கும், எத்தனை பேர் பொழப்பு போகுது. அவரோட ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் உள்ளதுன்னு புரிஞ்சுக்க ஆள் இல்லை அன்னைக்கு. நான் படித்து பட்டம் வாங்கி அதே ஊரில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக வந்து நாசமாக போன வேதி மருந்துகளை மண்ணில் கொட்டி மடலாக்குறத பற்றி இந்த மக்கக்கிட்ட சொல்லணும்னு அவர் கனவு கண்டுகிட்டு இருந்திருக்கார். நான் டூரிங் கொட்டகையில் முரட்டுக்கால ரஜினி படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு பொதுவாக எம்எல்எஸ் தங்கத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் ஊரெல்லாம் தென்னைக்கு வண்டுகடி நோய் வந்துச்சு. எங்கள் தோப்பில் வண்டு சத்தம் கூட காணோம். எங்கள் ஐயா சொல்லாத ஆந்தை இருக்கும்போது வண்டெல்லாம் மசுருடான்னு ஆந்தை பொந்துக்கு கீழே வண்டு முதுகெலும்பு தான் அதுக்கு சாட்சி. ஒரே மாமரத்தில் 5 கிளை பதியம் போட்டு கிளிமுக்கு மல்கோவான்னு விளைய வைப்பாரு. ஏதோ போனி மஸ்தான் வேலையின்னு கிராதக பயிர்கள் சொல்லிவிட்டு போனானுவ. நடக்கிறதுக்கு சங்கடமாக இருக்கும்போதே துண்டில் புன்ன மரத்தோட கொட்டையை வச்சுக்கிட்டே திரட்டு ரோட்டில் வீசிக்கிட்டே போவார். நானும் அண்ணனும் யாரு தூரமாக வீசுகிறோம்னு பந்தயம் விட்டுக்கிறோம். இன்னைக்கு எங்கள் ஊருக்குள்ளே 4 வழி ரோடு போடுறப்போ வெட்டி போட்ட மரத்துக்கெல்லாம் எங்கள் அப்பாரு தான் சாமின்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் தோப்பு கேஸ் ஆகிடுச்சு. 2 மாதத்துக்கெல்லாம் வீட்டில் என்னென்னவோ நடந்துச்சு. எனக்கு அரிசி பெட்டியில் கிடைக்கும் 5-10 படி இழந்ததால் வீட்டு நடப்பு மேலே பெருசாக அக்கறை இல்லை. அண்ணன் தான் ரொம்ப மாறிட்டான். பள்ளிக்கூடம் போகாமல் செங்கச்சூளைக்கு டிராக்டர் ஓட்ட போனான். கோனார் கடையில் எனக்கு புரோட்டாவுக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போய் நல்லா படிலேன்னு சொல்கிறான். இப்போதான் அவனை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10வது தாண்டினா போதும்டா சாமி, வேன் ஓட்ட கற்றுக்கிட்டு டிரைவர் ஆகிடலாம்னு கனவுல நான் இருக்க, என் மாமா விவசாய ஆஃபீஸர் எங்கள் ஐயாவோட கனவு தரியறந்த தயிர்பாலை கீழ் விழுந்தது போல தெரிச்சிருச்சின்னு அப்போ எனக்கு தெரியாது. 2 மாதம் ஊரை சுற்றிட்டு மெட்ராஸை பார்க்க வந்துட்டேன். 4 காசு சம்பாதிச்சேன். அப்பா போட்ட விதை தானே இந்த உடம்பு. ரத்தத்தில் எங்களையாவது அவரோட குணம் ஒட்டிக்கிடாமலா போயிடும். எந்த சாமி வினையோ, கிடைச்ச புஸ்தகத்தையெல்லாம் தேடி தேடி படித்தேன். கூட்டு சேர்ந்தவங்கெல்லாம் தங்கமான மனுஷங்களா போக உலகத்தை பற்றின பார்வை விஸ்தரமடைஞ்சுது. கம்யூனிசம் பொது உடைமை பேசும் அப்பாவோட வார்த்தைகள் கார்ல் மார்க்ஸ் மூலதனத்தை கற்று வந்ததுன்னு தெரியும்போது பெருமையும் வைராக்கியமும் கூடிப்போச்சு. மாவோ லெனின் சமூக அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாம் என்னை மனுஷனா மாத்துச்சு. நிஜத்தை சொல்லணும்னா 10 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில்தான் நான் உலகத்தை கத்துக்க தொடங்கினேன். ஆனா என்ன பிரயோஜனம்? சமுதாயத்துக்கிட்ட கம்யூனிச கோபத்தை மட்டும் காமிச்சு என்ன செய்ய? அந்த இடத்தில் தான் ஒரு சம்சாரியோட ஆதங்கம் புறப்பட்டுச்சு. வாழ்க்கையை புத்தகங்களில் தேடும் போது சுய அடையாளம் தடையாப்பட்டது. 10ஆம் கிளாஸ் கதிர்வேல் என்ன சாதிப்பான்னு காட்ட வேண்டியது முக்கியமாப்பட்டது. கை காசை சேர்த்து BA சேர்ந்தேன். நாட்கள் உழைப்பும் களைப்புமா நகர படிப்பை முடிச்சு திரும்பி பார்க்கும்போது எங்க அண்ணன் மகன் என்னை சித்தப்பான்னு கூப்பிட்டு இருந்தான். அப்பா மரம் ஏறுத முழு மொத்தமா விட்டுட்டு இருந்தாரு. ஏறணும்னாலும் சொந்த மரத்தில் மிதிச்ச மனுஷன் இனி எங்க போய் அடுத்தவன் மரத்துல கை வைப்பாரு? ஆடு கோழி எல்லாம் நின்ன இடம் புழுதி மண்டி கிடந்துச்சு. இனி நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் தன்னம்பிக்கை என்கிட்ட நிறையவே இருந்தது. அப்பா கண்ணில் ஒரு சொட்டு ஈரம் கம்பீரமா மின்னியதை அன்னைக்குத்தான் பார்த்தேன். மத்திய அரசு தேர்வெழுதி செலக்ட் ஆனேன். இன்னைக்கு மத்திய ரயில்வேயில் பணியில் இருக்கிறேன். சொல்ல மறந்துட்டேனே, இடையில் எனக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு. சொந்தத்தில் அதிகம் படித்த பொண்ணும்னு இளமதியை எனக்கு கட்டி வச்சாங்க. 10 பைசா வாங்காம கட்டிக்கிட்டேன். செல்லப்பா மகன் போய் கதிர்வேல் அப்பா ஆகியிருந்தது ஊர் பேச்சு. குவார்ட்டர்ஸுக்கே அப்பாவை கூப்பிட்டேன். என்னோட வந்துடுங்களேன்னு கேட்டேன். என்னைய பெத்த இந்த மண்ணு காற்றை விட்டுட்டு எங்கிட்டலே நான் இந்த சீவனை தூக்கிட்டு திரிவேன், நீ போயிட்டு வா ராசான்னு சொல்லிட்டார். அப்பா பேச்சுக்கு இன்றைக்கும் மறு பேச்சு இல்லை. அப்பாவுக்கு கால் இப்போ சுகமாகிட்டு மனசுதான் அந்த தென்னை மர காத்துக்கு நடுவில் சிக்கி கிழிபட்டுட்டே கிடந்தது. ஒரு நாள் கீத்து வேரோட மரத்தையும் பிடுங்கிட்டு விழுந்துருச்சு. நல்லா தான் இருந்தார், என்ன பண்ணிச்சுனே தெரியல. காலையில நீச்ச தண்ணி தான் கேட்டுட்டு நெஞ்சை பிடிச்ச வகை தான், எந்திரிக்கவே இல்லை. ஊருக்கு போயிருந்தபோது அழுகுறதுக்கு நடுவே அப்பாவின் மரணத்தின் வினாடியை ஓலத்தின் நடுவே வர்ணித்து கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் கூட அழுகையை விழவில்லையே நான். முன்னின்னு எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு செஞ்சேன். அண்ணன் முகத்துக்கு நேரா வந்து, ஏம்லே உனக்கு இருதயம் செத்து போச்சால, அப்பா போயிட்டாரு கல்லு மாதிரி நிக்கியலே கல்லுரி மங்கா நீ கோவிச்சு அழுதான். எனக்கு அழுகை வரவில்லை. மௌனத்தை தவிர எந்த வார்த்தையும் என்கிட்ட இல்லை. சரியா சொன்னா எனக்கு ஊரே மயானப்பட்ட மாதிரி தோழிச்சு. எரிச்சு அஸ்ஸிய அள்ளிட்டு வந்து தனியா மொட்டை மாடியில உட்கார்ந்து கதறி அழுதேன். என் சத்தம் ஊருக்கே கேட்டிருக்கும், யாரும் கிட்ட வரல. காரியம் முடிஞ்சு 16ஆம் நாள்ல சொந்த ஊர்ல இருக்கும் குடிசைக்கு பின்னாடி குழி தோண்டி தென்னம்பிள்ளை உன்னை நட்டு வச்சேன். ஆச்சு, இன்னையோட 11 வருஷம். தென்னம்பிள்ளை எழுந்து நிற்குது. அதை கட்டிக்கும் போது எங்க ஐயா நெஞ்சு மேல விவரம் தெரியாத வயசுல கதை கேட்டு தூங்கும் சுகம். யாரு சொன்னது எங்க ஐயா செத்துட்டார்னு? இந்தா எழுந்து நிற்கார் பாருங்க ஐயா. இயற்கை விவசாயம் பண்ண சொந்த ஊரில் நிலம் ஒன்று கிரயம் முடிக்க போறேன் இன்னைக்கு. நன்றி. வற்றாநதி சிறுகதை தொகுப்பு, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.